வாரம்பூர் அலசல் மகிழ்ச்சி மக்கள் எங்கே
மீண்டும் மீண்டும் சொல்லுவோம் ஆண்டவரே.
எரிக் வைனர் என்பவர் அமெரிக்க ஐக்கிய நாட்டு தேசிய பொது வானொலியில் வெளிநாட்டு செய்தி தொடர்பாளராக பணியாற்றியவர். மக்கள் எங்கு மகிழ்ச்சியாக வாழ்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக இவர் உலக நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். முதலில் இவர் சென்ற நாடு நெதர்லாண்ட்ஸ். அந்நாட்டில் ரட் வீன்ஹோவன் என்ற பேராசிரியரை சந்தித்தார். ஜேர்னல் ஆஃப் ஹாப்பினஸ் ஸ்டடீஸ் என்ற இதழை நடத்தும் வீன்ஹோவனும் இவரைச் சேர்ந்தவர்களும் உலக அளவில் மகிழ்ச்சி பற்றிய ஆய்வை நடத்தி விவரங்களை சேகரித்து வைத்திருப்பவர்கள். இவர்கள் நடத்திய ஆய்வில் எதையும் எதிர்மறையாக சிந்திக்கின்றவர்களை விட நேர்மறையாக நோக்குகின்றவர்களும், தனியாக வாழ்கின்றவர்களை விட திருமணமானவர்களும், நோயாளிகளை விட நலமாக இருப்பவர்களும், ஆலயம் செல்லாதவர்களை விட ஆலயம் செல்கின்றவர்களும், எதுவும் செய்யாமல் இருப்பவர்களை விட ஏதாவது செய்து கொண்டு சுறுசுறுப்பாக இருப்பவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். மேலும் பணக்காரர்கள் ஏழைகளை விட அப்படி ஒன்றும் மகிழ்ச்சியாக இல்லை என்று தெரிய வந்ததாக கூறியிருக்கின்றார். இந்த விவரங்களை அறிய வந்த வைனருக்கு நெதர்லாண்ட்ஸ் மக்கள் பற்றி விசாரித்தபோது அவர்கள் அவரது கணிப்புப்படி மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரியவில்லை. பின்னர் அவர் சுவிட்சர்லாந்து சென்றார். சுவிட்சர்லாந்து வங்கிகள், சுவிட்சர்லாந்து கை கடிகாரங்கள், சாக்லேட் இனிப்புகள் பற்றி நமக்கு தெரியும். ஏரிகளும் மலைகளும் நிறைந்த இயற்கை வளம் நிறைந்த பணக்கார நாடு இது. ஆனால் வெய்னர் சுவிட்சர்லாந்து சென்றபோது இவையெல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு போதுமானவையாக அவர் உணரவில்லை. உலகில் தற்கொலைகள் அதிகமாக இடம்பெறும் நாடுகளில் ஒன்றாகவும் இருப்பது சுவிட்சர்லாந்து. சட்டப்படி கருணைக்கொலை செய்து கொள்வதற்கு பிற நாடுகளிலிருந்து மக்கள் சுவிட்சர்லாந்து வரும் அளவுக்கு அந்நாட்டில் கருணைக்கொலைகள் தாராளமாக இடம்பெற்று வருகின்றன. வாழ்வை பற்றி கவலைப்படாத இம்மக்கள் மகிழ்ச்சியை பற்றியா கவலைப்படுவார்கள் என்ற எண்ணத்தில் வெய்னர் தனது ஆய்வு பயணத்தை வேறு நாடுகளுக்கு தொடர்ந்தார்.
மகிழ்ச்சி என்பது ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்றது. அதை வெளியே தேடுவது அர்த்தமற்றது. அது வெளியில் கிடைக்கவும் செய்யாது. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்தில் அதனை தேடக்கூடாது. கடந்த பல நாட்களாக ஐரோப்பாவில், குறிப்பாக கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் கடும் பனிப்பொழிவு, பல இடங்களில் பனி குன்றுகளாகவே காட்சி தருகின்றன. கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு -35 டிகிரி உறைநிலைக்கு தட்பவெப்பநிலை குறைந்துள்ளது. கடும் குளிரில் மக்கள் பலர் இறந்துள்ளனர். பல இடங்களில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுவிட்டது. பல விமான போக்குவரத்துக்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. செர்பிய நாட்டில் ஒரு கிராமத்தில் 11,000 பேர் கடும் குளிரால் தவிக்கின்றனர். இத்தாலி தலைநகர் ரோமையில் கடந்த 27 ஆண்டுகளுக்கு பின்னர் கடந்த வார இறுதியில் பெய்த பனியினால் பேருந்துகள் ஓடவில்லை, பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது. ஆயினும் இதே ரோமையில் பல வளாகங்களிலும் தெருக்களிலும் மக்கள் ஒருவர் மீது ஒருவர் பனிக்கட்டிகளை அள்ளி வீசி ஆனந்தமாக விளையாடிக் கொண்டிருந்தனர். இந்த நிகழ்வை பார்த்தபோது ஒருவருக்கு துன்பமாக இருப்பது மற்றொருவருக்கு இன்பமாயிருக்கிறது என்று சிந்திக்க வைத்தது.
இது மட்டுமல்ல, பொதுவாகவே ஒரே நிகழ்வு ஒரு சாராருக்கு மகிழ்ச்சியாகவும் இன்னொரு சாராருக்கு வேதனையாகவும் இருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் சில மாதங்களில் காய்ச்சல் வரும். அதற்கு பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல், நுண்குருமி காய்ச்சல் என்று பலவாறு பெயரிடப்படுவதும் உண்டு. காய்ச்சல் காலம் மருத்துவர்களின் பணப்பெட்டி நிறையும் காலம். ஆனால் காய்ச்சல் வந்தவர்களுக்கு பணப்பெட்டி குறையும் காலம். இப்படி சில எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். எனவே மகிழ்ச்சி என்பது சொத்து சுகத்திலோ பதவியிலோ பட்டத்திலோ இல்லை. ஏழையும் மகிழ்ச்சியாக வாழ்கின்றார், தீராத நோயாளியும், ஏன் சாவி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கும் நோயாளியும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்.
வழக்கமாக புற்றுநோய் முற்றிய நிலையில் அந்நோய் கண்டறியப்பட்டால் அந்நோயாளி இன்னும் இத்தனை நாட்களுக்குத்தான் உயிர் வாழ்வார், எனவே அவரை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று மருத்துவர்கள் சொல்வது வழக்கம். இவ்வுலகில் இன்னும் சிறிது காலமே வாழ்வோம் என்று தெரிந்தும் மகிழ்ச்சியோடு இருந்து உயிர் நீத்த புற்று நோயாளிகள் சிலரை நேரில் பார்த்திருக்கின்றோம், சிலர் பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றோம். தாய்லாந்து நாட்டு மருத்துவமனை ஒன்றில் மார்பு புற்றுநோய் கண்ட குங் என்ற பெண்ணின் கடைசி ஆசையை மருத்துவர்கள் இச்சனிக்கிழமையன்று நிறைவேற்றி வைத்துள்ளனர். அதாவது, டேமியன் மெஸ்னர் என்ற ஆஸ்திரேலிய குடிமகனை குங் திருமணம் செய்துள்ளார். இன்று தான் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக குங் தெரிவித்துள்ளார்.
அருளாளர் கியாரா பதானோ என்ற 18 வயது இளம்பெண் இத்தாலியின் சவோனா நகரில் எலும்பு புற்றுநோயால் தாக்கப்பட்டு 1990 அக்டோபர் 7 உயிரிழந்தவர். 16 வயதில் டென்னிஸ் விளையாடிக் கொண்டு இருந்தபோது திடீரென தண்டுவடத்தில் வலி ஏற்பட்டதால் அது ஓஸ்தியோசார்கோமா என்ற மிக கடுமையான எலும்பு புற்றுநோய் என கண்டறியப்பட்டது. ஃபோக்கலாரே என்ற மாபெரும் பக்தி இயக்கத்தை ஆரம்பித்த கியாரா லூபிச் என்பவர் இந்த இளம் பெண்ணை ஒளி என்றே அழைத்தார். அந்த அளவுக்கு இப்பெண் நோயின் கடும் வேதனையிலும் தன்னை சந்திக்க வந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான முகத்துடன் ஒளியை ஊட்டுவராக இருந்திருக்கின்றார். திரு அவையும் கியாரா பதானோவை 2010 செப்டம்பரில் அருளாளர் நிலைக்கு உயர்த்தியது. திருத்தந்தை 16 பெனடிக்டும் இஞ்ஞாயிறு நண்பகல் மூவேளை ஜப உரையில் கியாரா பதானோ பற்றி குறிப்பிட்டார். கியாரா பதானோ தனது இளம் வயதில் கடும் நோயினால் தாக்கப்பட்டார். அவரை சந்தித்தவர்கள் அனைவருக்கும் அவர் ஒளியாகவும் நம்பிக்கையாகவும் இருந்தார் என்று கூறினார்.
Penso ad esempio recente della beata Chiara Badano, stroncata nel fiore della giovinezza da un male senza scampo. Quando andavano a fare visita, ricevevano da lei luce e fiducia.
அன்பர்களே, புற்றுநோயாளிகள் எல்லாருமே இறப்பதில்லை. எத்தனையோ பேர் சிகிச்சைக்கு பின்னர் மகிழ்ச்சியோடு தங்கள் பணிகளை திறமையாக செய்து வருகிறார்கள். உலக நலவாழ்வு நிறுவன அதிகாரி மருத்துவர் ஆண்ட்ரியாஸ் உல்ரிக் சொல்கின்றார்.
In 2008, 7.6 million people died from cancer, making cancer one of the leading causes of death worldwide. And the number of global cancer deaths is projected to increase by 45% between 2008 and 2030. 30% of all cancer deaths can be avoided by a change of lifestyle and more healthy behaviors.
வாழும் முறைகளை மாற்றிக்கொள்வதன் மூலம் 30 விழுக்காட்டுக்கு மேற்பட்ட புற்றுநோய்களை தடுக்க முடியும். ஆயினும் இந்நோயை கட்டுப்படுத்தாவிட்டால் அடுத்த 20 1,20,00,000 பேர் இறப்பார்கள் என்று.
February 4 அனைத்துலக புற்றுநோய் தினம் கடைபிடிக்கப்பட்டது. இத்தினத்தையொட்டி பேசிய WHO நிறுவன அதிகாரி மருத்துவர் ரேனோ கார்க், புற்றுநோய் உயிர்கொல்லி நோய்தான். தென்கிழக்கு ஆசியாவில் மட்டும் ஆண்டுதோறும் 1,100,000 பேர் புற்றுநோயால் இறக்கின்றனர். இந்தியாவில் ஆண்டுதோறும் 1,000,000 பேர் இந்நோயால் பாதிக்கப்படுகின்றனர் என்று.
Cancer is a big killer in the Southeast Asia region. Each year, an estimated 1.1 million people die of cancer in the Southeast Asia region. And what is of concern is that nearly half of these deaths due to cancer in our region occur prematurely.
எனினும் ஒன்றிணைந்து முயற்சித்தால் இந்நோயை கட்டுப்படுத்துவது இயலக்கூடியதே என்று இவ்வுலக தினத்தன்று WHO நிறுவன அதிகாரிகள் தெரிவித்தனர். சத்தான உணவு, உடல் பயிற்சி, மதுபானத்தை கட்டுப்படுத்துதல், உடல் எடையை அளவோடு வைத்துக் கொள்ளுதல், கதிரியக்கம் மற்றும் நச்சுக்கலந்த வேதிய பொருட்கள் இருக்கும் இடத்தில் இருப்பதை தவிர்த்தல், புகைப்பிடித்தலையும் புகையிலை மெழுவதையும் தவிர்த்தல், கடும் வெயிலில் இருப்பதை குறைத்தல், மன அழுத்தம் மற்றும் பதட்டம் தவிர்த்தல் போன்றவைகள் மூலம் புற்றுநோய் வராமல் தடுக்கலாம் என்று நலவாழ்வு அதிகாரிகள் பரிந்துரைக்கின்றார்கள்.
February 1, 1597 February 6 ஜப்பானின் நாகசாகியில் 26 கத்தோலிக்கர்கள் மறைசாட்சிகளாக கொல்லப்பட்டார்கள். இவர்களில் 3 ஜப்பானிய இயேசு சபை அருள் தந்தையர்கள், 6 பேர் வெளிநாட்டு பிரான்சிஸ்கன் அருள் தந்தையர்கள், மற்றவர்கள் சிறார்கள் உள்ளிட்ட பல பொதுநிலை விசுவாசிகள். இவர்கள் சிலுவையில் அறையப்பட்டும் ஈட்டியால் குத்தப்பட்டும் கொல்லப்படுவதற்கு முன்னர் இவர்களை 600 miles நடக்கச் செய்து நாகசாகி நகருக்கு கூட்டிச் சென்றுள்ளனர். அவர்கள் சிலுவையில் அறையப்பட ஒரு குன்றுக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது மகிழ்ச்சியோடு நன்றி கீதம் இசைத்துக் கொண்டே சென்றார்கள் என்று வரலாறு கூறுகின்றது. மேலும் கிரேக்க தத்துவ மேதை சாக்ரட்டிஸ் தனக்கு கொடுக்கப்பட்ட நஞ்சு கிண்ணத்தை முகம் சுளிக்காமல் வாங்கி குடித்தார் என்பது வரலாறு. எனவே கொலைக்களத்திலும் மகிழ்ச்சி, தீராத நோயிலும் மகிழ்ச்சி, கடும் பனிப்பொழிவிலும் மகிழ்ச்சி, இப்படி எந்நேரத்திலும் எங்கும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். தண்ணீரை தேடுவது இயற்கை, ஆனால் தாகத்தையே தேடுவது செயற்கை. ஆக செயற்கையான எதிலும் மகிழ்ச்சி வந்துவிடாது. ஒரு கவிஞர் சொல்வது போல, சொத்திருந்தாலும் சுகமிருந்தாலும் இவை இரண்டும் இல்லாதிருந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் உண்மையான மகிழ்ச்சி.
மகிழ்ச்சியை தேடி எங்கும் அலைய வேண்டாம், அது நம் ஒவ்வொருவரிடமும் உள்ளதே. மகிழ்ச்சியாக இருப்பது போன்ற உணர்வே வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாக மாற்றிவிடும். மகிழ்ச்சியாக இருப்பது போன்ற உணர்வினை வளர்த்து கொண்டாலே உண்மையான மகிழ்ச்சி கிடைத்துவிடும். இத்தகைய மகிழ்ச்சி தன்னையும் பிறரையும் மகிழ வைக்கும், வாழ வைக்கும்.
மகிழ்ச்சி மக்கள் எங்கே? வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.